இன்றைய சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்கள் சத்குரு பாபாஜி, பதினெண் சித்தர்கள் எல்லோருடைய ஆசீர்வாதத்துடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லுமட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூருடைக்காரர் சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இன்றைய சத்சங்கத்தை ஒரு நண்பரிடம் இருந்து வந்த கேள்வியை முன்வைத்து தொடங்குவோம். அவருடைய கேள்வி என்னவென்றால், நாங்கள் எல்லாவற்றையும் இந்த சத்சங்கத்தில் பார்த்திருக்கின்றோம். அவருடைய கேள்வி, இந்த தியானத்தை பற்றி பார்த்து விட்டோம், மனதை பற்றி நீங்கள் பேசியிருக்கின்றீர்கள். அவருக்கு இன்றைய சத்சங்கத்தில் இந்த மூச்சு காற்றை பற்றி, அதாவது பிராணாயாமத்தை பற்றி சிறிது விளக்கம் கேட்டிருக்கின்றார். அதை நாங்கள் இன்றைய சத்சங்கத்தில் பேசுவோம். முதலாவதாக, எங்கள் உடலில் மூன்று மூச்சுக்காற்றுக்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மூன்று நாடிகள் ஊடாக இடகலை, பின்கலை, சுழுமுனை என்று சொல்லுவோம். அல்லது இடது சுவாசம், வலது சுவாசம், நடு சுவாசம் என்றும் சொல்லுவோம். இடது சுவாசத்துக்குரிய விளக்கம், உங்களுடைய இடது நாசியால் வரும் சுவாசம். வலது சுவாசத்துக்குரிய விளக்கம், வலது நாசியால் வரும் சுவாசம். மற்றைய சுவாசம் நடுநிலை சுவாசம், அதாவது நடு நாசியினால் நடக்கும் சுவாசம். இது எல்லோருக்கும், எல்லாருடைய உடம்பிலும் நடந்து கொண்டிருக்கும் ஒரு விஷயம். இந்த மூன்று சுவாசங்களும் மூன்று நாடிகள் மூலம் நடக்கின்றது. அந்த நாடிகள் உங்களுடைய முதுகுத்தண்டு வழியாக சூட்சும தேகத்தில் அமைந்திருக்கின்றது. அதைவிட இந்த மூன்று நாடிகளிலும் ஓடும் மூச்சுக்காற்றுக்கு சித்தர்கள் கணக்கு வைத்திருக்கின்றார்கள். உடலில் ஏற்படும் மூச்சுக்காற்றுகள் எப்படி நடைபெறுகின்றது என்று, அதன்படி ஒரு நாளில் இருக்கும் 24 மணித்தியாலங்களில் 11 மணித்தியாலங்கள் இடது சுவாசமும், 11 மணி நேரம் வலது சுவாசமும், அதை விட 2 மணி நேரம் நடுநிலை சுவாசமும் எங்களுடைய உடலில் தொழிற்படுகின்றது. அந்த தொழிற்பாடு நாங்கள் பிறக்கும் போது இறைவனால் எங்களுக்கு தரப்பட்ட கணக்கு என்று சித்தர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் எங்களுடைய பிறந்த பின், நாங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வளர்ந்து வரும்போது எங்களுடைய பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வாழ்க்கை முறைக்கேற்ற மாதிரி இந்த சுவாச நிலைகள் அந்த கணக்கிலிருந்து மாறுகின்றன. அதாவது, ஒரு உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் இறைவன் தந்த கணக்கு நடந்து கொண்டு இருக்க வேண்டும். அந்த கணக்காவது 11 மணி நேரம் இடது சுவாசம், 11 மணி நேரம் வலது சுவாசம், 2 மணி நேரம் நடு சுவாசம் என்று சொல்லியிருக்கின்றேன். அப்போ இந்த சுவாசத்தை அந்த கணக்குப்படி நடத்துவதற்கு துவக்கத்திலிருந்தே எங்களுடைய வாழ்க்கை முறை சரியான முறையில் நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் வாழ்வோம் என்று சொல்வது உணவு பழக்க வழக்கம். எங்களுடைய மற்றைய செயல்கள் நாங்கள் செய்வது எல்லாவற்றிலும் நாங்கள் முறைப்படி வாழ்ந்து கொண்டு வருவோமாக இருந்தால் குழந்தை பருவத்திற்கு பின் இந்த சுவாசம் அந்த கணக்கின்படி ஓடிக்கொண்டே இருக்கும் அல்லது மாறும் என்று சொல்லிவிட்டேன். அப்போ இந்த சுவாசம் மாறும்போது என்ன நடக்கின்றது என்றால், உங்களுடைய 11 மணித்தியால இடது சுவாசமும் 11 மணித்தியால வலது சுவாசமும் உங்களுடைய உடலுக்கு தரப்பட்டது. அந்த சுவாசங்கள் அந்த மணிக்கணக்கிலிருந்து மாறுகின்றன. ஒரு உதாரணத்துக்கு எடுப்போம். உங்களுக்கு 11 மணித்தியாலம் இடது சுவாசம் என்று தந்தது இன்றைக்கு எல்லோருடைய உடலிலும் சில நேரம் 10 மணித்தியாலம் ஓடுது என்று வைப்போம். இடது சுவாசம் இந்த நாள் முழுத்தலுக்கிலும் வலது சுவாசம் 11 மணித்தியாலத்தில் இருந்தது, இங்கு 10 மணித்தியாலம் வந்தபடியாக வலது சுவாசம் 1 மணித்தியாலத்தால் கூடி 12 மணித்தியாலம் ஓடுகின்றது. அதான் அந்த கணக்கு கூடி குறையும். இதால் ஏற்படும் பிரச்சனை என்னவென்றால், இடது சுவாசத்தை நாங்கள் சந்திரகலை என்று சொல்லுவோம். சந்திரகலை என்று சொல்லப்போனால் குளிர்மையானது. வலது சுவாசத்தை நாங்கள் சூரியகலை என்று சொல்லுவோம். சூரியகலை என்று சொன்னால் வெப்பமானது ஓ சூடானது. அப்போது இந்த சந்திரகலை சூரியகலை இந்த சுவாசத்துடன் இணைக்கப்பட்டிருப்பதால் உங்களுடைய இடது சுவாசம் 11 மணியிலிருந்து, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லி கொண்டு போகிறேன் இந்த கணக்கை, 11 மணியிலிருந்து 10 மணித்தியாலம் என்று வேலை செய்கின்றது என்றால், வலது சுவாசம் 11 மணியிலிருந்து 12 மணித்தியாலம் ஆகிவிட்டதென்றால் உங்களுடைய உடலில் உஷ்ணத்துடன் சூட்டுடன் சம்பந்தமான ஏதாவது நோய்கள் தென்படும். அதே போல் மற்ற மாதிரி பார்ப்போமாக இருந்தால், உங்களுடைய வலது சுவாசம் 11 மணி கணக்கில் இருந்து குறைந்து இடது சுவாசம் கூடியிருக்குமாக இருந்தால் அந்த நாளில் உங்களுக்கு குளிருடன் சேர்ந்த சில நோய்கள் உடலில் தென்படும். ஆகவே இந்த 2 நாசிகளிலும் ஓடும் சுவாச நேரம் ஒரு நாளில் கிட்டத்தட்ட சமனாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் ஒரு நோய்களும் இல்லாத ஒரு சுகமான வாழ்க்கையை அந்த நாளில் வாழ்வீர்கள். இதுதான் அதனுடைய கருத்து. அதைவிட நான் மேலே போகவில்லை. உங்களுக்கு அது விளங்கினால் சரி. ஒன்று சூட்டனால் ஏற்படும் நோய்கள், அது வலது சுவாசம் கூட செயல்படுமாக இருந்தால், மற்றது இடது சுவாசம் கூடுதலாக செயல்படும் இருந்தால் அது குளிருடன் சேர்ந்த நோய்கள் ஏற்படும். ஆனால் நடுநிலை சுவாசம் கடவுளால் எங்களுக்கு தரப்பட்டது சித்த கணக்கின்படி 2 மணித்தியாலங்கள். அந்த சுவாசத்தில் நீங்கள் எப்போ இருந்தாலும் உங்களுக்கு நோய்கள் உங்களுடைய உடலில் இருக்காது. அப்போது இந்த சுவாச நிலைகள் இடதிலிருந்து வலதிற்கும் வலதிலிருந்து இடதிற்கும் மாறிக்கொண்டிருக்கும் போது அந்த மாறும் நிலைகளில் இந்த நடுநிலை சுவாசம் அமைந்திருக்கின்றது என்று சித்தர்கள் கணக்கு போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஆனால் கிரியா சாதகர்களாகிய நீங்கள் இந்த உலகத்தில் கொடுத்து வைத்தவர்கள். ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் மிகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாதது மாத்திரமல்ல, நாங்கள் ஒரு கிஃப்டட் சோல் என்று எங்களை ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாங்கள் கொடுத்து வைத்த ஆன்மாக்கள். அதாவது நாங்கள் இந்த கிரியா யோகா சாதனையை நாங்கள் ஒழுங்காக செய்து கொண்டு வருவோமாக இருந்தால் அந்த சாதனை மூலம் எங்களுடைய நடு சுவாசத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய வாழ்க்கையில் கூட்டிக் கொண்டு வருவதற்கு எங்களுக்கு மாத்திரம்தான் அந்த சந்தர்ப்பம் உண்டு. எங்களுக்கு என்று சொல்வதானால் கிரியா யோகத்தை மார்க்கத்தை பயன்படுத்தி அந்த 5 உடலுக்குரிய பயிற்சியையும் செய்பவர்களுக்கு அந்த நடுநிலை சுவாசத்தில் தங்கி இருப்பதற்கு உரிய வழிவகை இருக்கென்று பாபாஜி அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த சாதனையால் உங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் மாத்திரமல்ல, உங்களுடைய உடல் நோய்கள் இல்லாமல் இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய சுவாசம் உங்களுடைய சுவாசத்தை கூட உங்களுடைய சுவாசத்தில் நீங்கள் நோய்கள் வராது நடுநிலை சுவாசத்தை நோய்கள் வராத நடுநிலை சுவாசத்தை நீங்கள் கூட்டி கொண்டு போவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த பயிற்சி வந்தது. அது உங்களுடைய தேக பயிற்சியிலிருந்து தொடங்குவோம். எங்களுக்கு 5 உடல்கள் இருக்கு. தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவு உடல், ஆத்ம உடல் எல்லோருக்கும் தெரியும். சுவாச உடல், சாரி, தேக உடலுக்கு 18 ஆசனங்கள். அதே போல் சுவாச உடலுக்கு குண்டலினி பிராணாயாமம் தீட்சை பெற்ற பின், மன உடலுக்கு தீட்சையில் கிடைக்கும் மேலதிகமான தியான முறைகள், அறிவுடலுக்கு மந்திர பயிற்சி, ஆன்ம உடலுக்கு பக்தி. இந்த தேக உடலிலிருந்து துவங்குவதாக இருந்தால், இந்த தேக உடலில் நீங்கள் 18 ஆசனங்களையும் ஒழுங்காக உங்களுடைய சுவாசத்தை அடக்காது சொன்ன முறைப்படி போடுவீர்களாக இருந்தால், இந்த 18 ஆசனங்களை முடியும் போது உங்களுடைய உடலில் நடுநிலை சுவாசம் வேலை செய்யத் தொடங்கிவிடும். அது ஒரு குறிக்கப்பட்ட நேரத்துக்கு உங்களுடைய உடலில் நடந்து கொண்டிருக்கும். அதாவது உங்களுடைய உடல் நடுநிலை சுவாசத்துக்குரிய வகையில் இயங்கத் தொடங்கிவிடும் உங்களுடைய ஆசன பயிற்சியால். ஆனால் அது நாள் முழுக்கும் நிற்கும் என்பது இல்லை. ஏனென்றால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை தொடங்கி உங்களை அந்த நிலையிலிருந்து எடுத்துவிடும். அதுக்கு உதாரணம் சொல்வதென்றால், நீங்கள் ஆசனமெல்லாம் முடித்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த சுவாசம் ஓடிக்கொண்டே இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த நேரத்தில் சத்துவ குணத்தில் இருப்பீர்களாக இருந்தால், அதைத் தொடர்ந்து பல மணி நேரம் அந்த சுவாசம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய கருத்து, அனுபவம். ஆனால் அது வாழ்க்கை அல்ல. அந்த பயிற்சி முடிந்த, அந்த ஆசன பயிற்சி முடிந்து வெளியால் போனோன்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீர்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக. ரைட், நான் அங்கே போகணும், இங்கே போகணும், அப்படி போகணும், இப்படி போகணும், அதை செய்ய வேணும், இதை செய்ய வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க தொடங்கி மனம் ஓடத் துவங்கிவிட்டால், நீங்கள் டென்ஷன் ஆகத் துவங்கிவிட்டால், உங்களுடைய மூச்சுக் காற்றுகளும் இடது வலமாக ஓடத் தொடங்கிவிடும். அதுதான் வாழ்க்கை கட்டம். ஆதலால் இந்த மூச்சை நீங்கள் நடுநிலை சுவாசத்தில் நீண்ட நேரம் வைத்திருக்க வேண்டுமென்றால், அதற்கு ஒரு முறை சத்துவ குணம், அமைதி. அந்த அமைதியான சூழ்நிலையை, ஒரு மௌனமான சூழ்நிலையை நீங்கள் பேணுவீர்களாக இருந்தால், அது உங்களுக்கு அந்த நடுநிலை சுவாசத்தை தொடர்ச்சியாக இருக்க உதவும். ஆதலால் தான் எங்களுடைய ஆசன பயிற்சிக்கு பின் நாங்கள் பிராணாயாமமும் செய்து, அதைத் தொடர்ந்து தியானமும் செய்து, அதைத் தொடர்ந்து மந்திர பயிற்சியும் செய்து, அதைத் தொடர்ந்து அமைதியாக பக்தியில் செல்லக்கூடிய பஜனை ஏதும் பாடி, புத்தகங்கள் ஏதும் வாசித்து, அதைத் தொடர்ந்து ஏதாவது ஆன்மீக சிந்தனையில் இருப்போமாக இருந்தால், அந்தளவு நேரமும் உங்களுக்கு நடுநிலை சுவாசம் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அந்த நடுநிலை சுவாசத்தை நீங்கள் தேக 18 ஆசனங்கள் மூலம் எடுத்து விட்டீர்கள். எடுத்து விட்டீர்கள். ஆகவே இந்த தேக பயிற்சியிலிருந்து நீங்கள் அறிவது என்னவென்றால், இந்த தேக பயிற்சியிலிருந்து கிடைத்த உங்களுடைய நடுநிலை சுவாசத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரத்திற்கு நீங்கள் தங்க வைத்திருப்பது உங்களுடைய உடலுக்கு உகந்தது. அதே நேரம் உங்களுடைய பயிற்சியும் சாதனையை நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதும் உங்களுடைய உடலுக்கு உகந்தது. ஆதலால் தான் இந்த 30 நிமிட பயிற்சியை நீங்கள் ஒரு நாளைக்கு செய்யும் போது, அந்த 30 நிமிட பயிற்சி உங்களுக்கு மினிமமாக தரப்பட்டிருக்கின்றது. குறைந்தது நீங்கள் 30 நிமிடம் பயிற்சி செய்ய வேண்டும் என்று. அதற்கு பிறகு இன்னொரு கட்டம் இருக்கின்றது. அது 2 மணித்தியால பயிற்சி. அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றல்ல, ஆனால் நீங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் போகலாம். அந்த நிலைக்கு போவது எப்படி என்றால், உங்களுடைய 30 நிமிஷம் பயிற்சியில் ஒரு ஒரு பேர் எக்ஸசைஸ் தான் செய்கின்றீர்கள். அதாவது ஒரு சோடி. இந்த 2 மணித்தியால பயிற்சிக்கு போகும்போது நீங்கள் 18 ஆசனங்களும் போடுவீர்கள். கிழமைக்கு ஒரு நாள் அதை அனுபவித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் செய்ய தேவையில்லை. நீங்கள் வேலைக்கு போகணும், உங்களுடைய நாளாந்த வேலைகள் இருக்கின்றது. சனி ஞாயிற்களில் ஒரு நாள் இந்த ஜூம் கிளாஸுக்கு வருபவர்கள் அதை செய்கின்றார்கள். 18 ஆசனங்களும் போட்டு, அதைத் தொடர்ந்து பிராணாயாமம் செய்து, அதைத் தொடர்ந்து தியானம் செய்து, அதைத் தொடர்ந்து இந்த சத்சங்கத்தில் இருக்கின்றீர்கள். அப்போ இந்த ஜூம் கிளாஸ் எடுத்தீர்கள் என்றால், கிட்டத்தட்ட 2 மணி நேரம், 2 மணி நேரம் 30 நிமிடம் இந்த சிந்தனையிலேயே இருக்கும்போது உங்களுடைய அந்த நடுநிலை சுவாசத்தை உங்களால் பேணிக்காக்கலாம் உங்களுடைய உடலுக்கு. அது ஒரு முறை. அவ்வளவும் நடுநிலை சுவாசத்தை பற்றி இப்போது உங்கள் அறிவுக்கு தெரிந்தால் போதும். அப்போ இந்த நடுநிலை சுவாசத்தை உங்களுக்கு தருவதற்கு உரிய வழி கிரியா யோக சாதனை. ஆகவே இந்த நடுநிலை சுவாசம் கூடிக்கொண்டு வரும்போது மற்ற இரண்டு சுவாசங்களும் மற்றைய நேரத்தை 24 மணி நேரத்தில் மீதியாக இருக்கும் நேரத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். அப்போ இந்த நாங்கள் கிரியா பயிற்சியை நாங்கள் மேலதிக தீட்சை மூலம் படிக்கும்போது இந்த நடுநிலை சுவாசம் எங்களுடைய தீட்சை சாதனைக்கு மிகவும் உகந்தது, தேவையானது. அதனால் தான் நான் சொல்லுகின்றேன். அதை பற்றி விரிவாக கதைக்க முடியாது இந்த சத்சங்கத்தில். ஆனால் உங்களுக்கு இந்த நடுநிலை சுவாசம் என்றால் என்ன, அது என்ன எந்த மாதிரி எங்களுடைய உடலில் வேலை செய்கின்றது, எப்படி அது எங்களுடைய உடலுக்கு பயன்படுகின்றது என்பதை பார்த்தோம். இனி இன்னும் ரெண்டு கருத்தை இந்த சுவாசத்தில் சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு இந்த மூன்று சுவாச காற்றுகளும், நாங்கள் அன்றைக்கு திருத்தலங்களை பற்றி பேசியிருந்தோம். 36 திருத்தலங்களுக்கு நீங்கள் கிரியா சாதகர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை போக வேண்டும் என்று. அதே போல் இந்த மூன்று மூச்சுக்காற்றோடையும் சம்பந்தப்பட்ட இயற்கையும் அமைந்திருக்கின்றது இந்த உலகத்தில். அந்த இயற்கை என்னவென்றால் மூன்று பெரிய மகா நதிகள். அது ஹிமாலயா மலை பிரதேசத்திலிருந்து உற்பத்தியாகி காசி என்ற இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் இருக்கும் அலகபாத் என்ற இடத்தில் திரிவேணி சங்கமமாக ஒரு இடத்தில் மூன்று நதிகளும் வந்து கலக்கின்றது. அந்த மூன்று நதிகளும் இயற்கையில் இந்த மூன்று காற்றை வலியுறுத்துவதற்காக இயற்கையில் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம். அதாவது அந்த மூன்று நதிகளும் புண்ணிய நதிகள் என்று சொல்லுவோம். கங்கை, ஜமுனை, சரஸ்வதி. இந்த கங்கை, ஜமுனை, சரஸ்வதி இந்த மூன்று நதிகளும் இமாலய மலையிலிருந்து உற்பத்தியாகி இமாலயா நதியிலிருந்து உற்பத்தியாகி கீழ் நோக்கி ஓடி வருகின்றது. அதில் கங்கை நதி உங்களுடைய இடது சுவாசமாகவும், யமுனா நதி உங்களுடைய வலது சுவாசமாகவும், சரஸ்வதி உங்களுடைய நடு சுவாசமாகவும் செயல்படுகின்றது. அந்த இயற்கையில் அமைந்த, அதாவது அந்த அண்டத்தில் அமைந்த அந்த மூன்று நதிகளும் தான் இந்த பிண்டத்தில் இடது சுவாசம், நடு சுவாசம், வலது சுவாசமாக அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த அண்டத்தில் இருக்கின்ற இந்த மூன்று நதிகளும் இயற்கை மூலமாக, இயற்கை என்றால் அது இறைவன், இந்த மூன்று நதிகளும் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்களுக்கு பிறகு அலகபாத்தில், காசிக்கு கிட்ட இருக்கும் ஒரு இடத்தில் வந்து மூன்றும் இணைகின்றது. அந்த இடத்திற்கு பேர் திருவேணி சங்கமம். அந்த இடத்திற்கு கூட கிரியாசாதகர்கள் வாழ்க்கையில் ஒரு முறை செல்ல வேண்டும். அந்த இடத்தில் தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், கும்பமேளா என்று கேள்விப்பட்டவர்கள். 12 வருடத்துக்கு ஒரு முறை அந்த இடத்தில் மகா கும்பமேளா என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். கோடிக்கணக்கான மக்கள் அந்த நிகழ்வில் பங்கு பெற்றுக் கொள்வார்கள். உலகம் முழுக்கலும் இருந்து வந்து மக்கள் மாத்திரமல்ல, ஞானிகள், சத்குரு பாபாஜி, இறை நிலையில் இருப்பவர்கள் எல்லோரும் வெவ்வேறு உருவங்களில் அந்த திருவேணி சங்கமத்தில் நடக்கும் மகா கும்பமேளாவிற்கு வருவார்கள். வந்து அவர்கள் கூட இந்த உலகத்தில் இருக்கும் அந்த மூன்று புண்ணிய நதிகளும் சந்திக்கும் இடத்தில் தங்களுடைய சாதனைகளையும் தங்களுடைய கால்களையும் பதிப்பார்கள். அதற்குரிய கருத்து என்னவென்றால், இறை நிலையிலே இருப்பவர்கள் கூட அந்த புண்ணிய இடத்தை, தாங்களும் அந்த இறை நிலையில் இருந்து அந்த இடத்தில் வர வேண்டும் என்ற ஒரு ஒரு விஷயத்தை மக்களுக்கு ஊட்டுவதற்காக வந்து போகின்றார்கள் என்பது பல இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பல ஞானிமார் மூலமும், எங்களுடைய சத்குரு பாபாஜி மூலமாகவும் அது எங்களுக்கு தெரிய வந்திருக்கின்றது. அந்த இடத்தில் அவர்கள் வரும்போது எங்களுடைய கிரியா யோகத்தை எடுப்போம். சத்குரு பாபாஜி தனக்கு தன் தீட்சை கொடுத்த சிலருக்கு தன்னை காட்சியாக காட்டியிருக்கின்றார், மற்றவர்களுக்கு தெரியாது. காட்சியாக என்றால் சூட்சும உடம்பில் என்று வையுங்கள், அல்லது ஏனென்றால் அவருடைய பிசிக்கல் உடம்பில் காட்டினால் எல்லோருக்கும் அது பாபாஜி என்று தெரிந்துவிடும். மற்றவர்கள் அதை பார்க்கக்கூடிய சக்தியிலும் இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த மகான்கள் எல்லோரும் அந்த இடத்தில் கூடும் இடம் தான் திருவேணி சங்கமம். அப்படியான ஒரு இடத்தில் மகா கும்பமேளாவுக்கு உங்களுக்கு போக முடியாவிட்டாலும் அந்த கோடிக்கணக்கான மக்கள் வரும் இடத்திற்கு அட்லீஸ்ட் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த புனித நீர் இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த புனித நீர் இருக்கும் இடத்தில் அந்த மூன்று நதிகளும் சங்கமிக்கும் இடத்திற்கு அங்கத்தை படகு மூலம் போகலாம். அதுக்கு கிட்டவாக அந்த இடத்தில் போய் அந்த நீரில் பெரும்பாலும் நாங்கள் குளிப்போம். அந்த இடத்தில் இருக்கும் தண்ணியின் ஆழம் அவ்வளவு பெரிதாக இராது. அல்லது வாளியால் அள்ளி எங்களுக்கு தண்ணி ஊற்றுவார்கள் படகில் இருப்பவர்கள். அந்த புண்ணிய தண்ணீரில் ஒரு முறை நீங்கள் ஸ்நானம் செய்வது உங்களுடைய பயிற்சிக்கு நல்லது. வாழ்க்கையில் ஒரு முறை அதை பாபாஜியிடம் கேளுங்கள், பாபாஜியிடம் விட்டு விடுங்கள், உங்களுக்கு அது அமையும். ஆனால் அந்த இடத்தில் இருக்கும் என்னவென்றால், அந்த மூன்று நதியும் சேரும் போது இந்த மூன்று புண்ணிய நதியில் இன்னொரு விஷயமும் அடங்கி இருக்கின்றது. சரஸ்வதி நதி பாபாஜி இருக்கும் ஹிமாலயா பிரதேசமான பத்ரிநாத்தில் உருவாகின்றது. மலை உச்சியில் பத்ரிநாத்துக்கு போபவர்கள் அந்த சரஸ்வதி நதியை கண்களால் உற்பத்தியாகும் இடத்தை கண்களால் பார்க்கலாம். கிரியா யோகத்தில் இருக்கும் சாதகர்கள் அது மலை உச்சியிலிருந்து உற்பத்தியாகி மலை அடிவாரத்துக்கு வந்தவுடன் அந்த நீர் மறைந்து போகின்ற அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதாவது மலையிலிருந்து அருவி மேலே ஓடும் தண்ணீர் சரஸ்வதி நதி மலை அடிவாரத்துக்கு வந்தவுடன் மலைக்குள்ளேயே கீழே நிலத்துக்குள்ளேயே அப்படி அஸ்தமமாகி விடுகின்றது. தண்ணீர் வழியால் வராது. எல்லோருக்கும் அதிசயமாக இருக்கும். அதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தண்ணி எங்கே போகின்றது என்று தெரிய மாட்டாது. அதற்கு பின் அது மலைக்கு கீழ் இருக்கும் மண்ணுக்குள் போய்விடும் அந்த பெரிதாக வரும் நதி. அதற்கு பிறகு 1000 கிலோமீட்டர் நிலத்துக்கு கீழேயே இயற்கையாக படைக்கப்பட்ட வழியாக சென்று 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள திருவாணி சங்கமத்தில் இந்த கங்கை யமுனை நதி மேலாக ஓடி தரையின் மேலே ஓடி அந்த இடத்தில் கண்டு புறமாக வந்து சந்திக்கும் இடத்தில் மூன்றாவது நதியான சரஸ்வதி நிலத்துக்கடியிலிருந்து ஊற்றெடுத்து மேலே வருகின்றது. வந்து அந்த ரெண்டு நதியுடனும் அந்த ஸ்பாட்டில் சந்திக்கின்றது. அந்த ஸ்பாட் தான் திருவாணி சங்கமம் அந்த இடம். அப்போது அந்த கீழிருந்து வரும் நதியை நாங்கள் கண்களால் பார்க்கலாம். என்ன மாதிரி என்றால், அந்த கங்கை யமுனை சங்கமிக்கும் இடத்தில் இருந்த அந்த நதி நீர் வழியால் வரும்போது கொப்பளங்களாக கொப்பளித்து கொண்டிருக்கும் நடுகவம். ஒரு நீங்கள் ஒரு பைப் ஒன்றை கீழே வச்சு நீரை மேல் நோக்கி தண்ணீர்களாலே விட்டு கொண்டிருப்பீர்களாக இருந்தால் ஒரு குமுள் குமுளாய் வந்து கொண்டிருக்கும். அதே இதை நீங்கள் இயற்கை நதியில் பார்க்கலாம். அதான் திருவேணி சங்கமம். அது இயற்கையில் அண்டத்தில் அமைந்திருக்கின்ற எங்களுடைய மூன்று மூச்சு காற்று. பிண்டத்தில் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது என்றால், இடகலை பின்கலை சுழுமினை என்று சொல்லிவிட்டேன். இந்த மூன்று மூச்சு காற்றும் நாடி வழியாக வந்து சூட்சும சரீரத்தில் உங்களுடைய புருவ மத்தியில் மூன்றும் இணைகின்றது. அதாவது உங்களுடைய மூக்கு இருக்கின்றது, மூக்கில் உங்களுக்கு தெரிகின்றது இடது மூக்கால் வரும் சுவாசம் இடது சுவாசம், வலது மூக்கால் வரும் சுவாசம் வலது சுவாசம், நடுநிலை நடு சுவாசம் பார்த்து என்று யோசிப்பீர்களாக இருந்தால் அந்த நடு சுவாசத்திற்கு உங்களுடைய இயற்கையான உடலில் துவாரம் இல்லை. அந்த துவாரம் இல்லை என்பது என்னென்றால், இடமூச்சு வலமூச்சு உங்களுக்கு வெறும் துவாரங்களால் நீங்கள் உணரலாம், நடு மூச்சுக்கு துவாரம் இல்லை. அதான் இயற்கையின் மனித படைப்பு. ஆனால் இந்த மூன்று நாடிகளும் உங்களுடைய சூட்சும தேகத்தில் முதுகெலும்பு பகுதியூடாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த மூன்று நாடிகளும் வந்து சேரும் இடம்தான் புருவ மத்தி. ஆகவே உங்களுடைய உடலில் திருவாணி சங்கமம் எங்கே இருக்கின்றதென்றால், உங்களுடைய புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரம். அப்போது இந்த விந்தையை பாருங்கள். கடவுள் இயக்கத்தில் உங்களுடைய உடலிலேயே இந்த மூன்று மூச்சு காற்றுக்களும் வந்து புருவ மத்தியில் நாடிகளால் இணைகின்றது. அது உங்களுடைய உடலில் இருக்கும் திருவாணி சங்கமம். அது ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லலாம். அதைவிட அந்த தேர்ட் ஐ என்று சொல்லுவோம், மூன்றாவது கண்ணும் அந்த இடம்தான். அப்போ இந்த இயற்கை நதிகள் சேரும் இடம், எங்களுடைய மூச்சு காற்று உடலில் சேரும் இடம், ரைட், அதே திருவாணி சங்கத்து சங்கமத்திற்கு நீங்கள் நேரம் போக முடியாவிட்டால் கூட அதே உங்களுடைய தியானத்தில் அதே சக்தியை அதே விஷயத்தை உங்களுடைய தியான பயிற்சி, உங்களுடைய கிரியா பயிற்சி மூலம் அந்த மூன்று இடங்களும் சந்திக்குமாகிய மூக்கு நுனியில் நீங்கள், மூக்கு நுனி என்று சொல்வதென்றால் அதையும் அந்த கருத்தையும் சொல்லிடுகின்றேன். ஏனென்றால் அந்த பயிற்சியில் இருப்பவர்களுக்கு மூக்கு நுனி என்றால் என்னவென்று தெரியும். மூக்குக்கு இரண்டு நுனி இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். ஒன்று இந்த மூன்று இதுகளும் வந்து சந்திக்கும் அந்த புருவ மத்தி, ஒரு பக்கத்து மூக்கு, மற்ற பக்கத்து மூக்கு நீர் உங்களுடைய மூக்கின் அடிப்பக்கம், அதாவது மூக்கு உங்களுக்கு தெரியும் பகுதி. என்றபடியாக நாங்கள் மூக்கு நுனி என்று ஆன்மீகத்தில் கதைக்கும் போது ரெண்டு நுனிகள் இருக்கின்றன. கூடுதலாக நாங்கள் மூக்கு நுனி என்று கதைப்பது மூன்றும் சேர்ந்த இடம் புருவ மத்தியைத்தான். ஆன்மீகத்தில் சொந்த வாழ்க்கையில் நீங்கள் மூக்கு நுனியை காட்டுங்கள் என்றால் கைகளில் மூக்கு நுனியை நீங்கள் தொட்டு காட்டுவீர்கள். அது உலகியலில் இருக்கும் மூக்கு நுனி. ஆன்மீகத்தில் இருக்கும் மூக்கு நுனி உங்களுடைய புருவ மத்தி. அதையும் உங்களுடைய கருத்தில் வைத்திருங்கள். ஆகவே அந்த புருவ மத்தி தான் உங்களுடைய உடலில் இருக்கும் திருவாணி சங்கமம். அப்போ இந்த மூன்று மூச்சு காற்றுக்களை பற்றிய அந்த விளக்கமும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த மூன்று மூச்சு காற்றை பற்றி படித்திருக்கின்றோம். மூச்சு காற்று என்ன மாதிரி கணக்கில் ஓடுகின்றது? இந்த மூச்சு காற்று அண்டத்தில் எப்படி இருக்கின்றது, பிண்டத்தில் எப்படி இருக்கின்றது? இதை இப்போது படித்து விட்டோம். இனி இந்த மூச்சு காற்றை பற்றி மேலும் படித்திருக்கின்றோம். இந்த மூச்சு காற்று மூன்று கலைகளில் ஓடுகின்றது. இடது சுவாசம் சந்திர கலை, வலது சுவாசம் சூரிய கலை, நடு சுவாசம் ரெண்டுக்கும் சமப்படுத்தும் ஒரு சுவாசம், நடுநிலை சுவாசம். ஸோ இந்த மூன்று கலைகளிலும் ஓடும் சுவாசத்தை பற்றி இந்த கிரியா யோகத்தில் தான் எங்களுக்கு மிகவும் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது சைவ சித்தாந்தத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. கிரியா யோகம் என்பது சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த யோகம். இதை விடவும் வேறு சில விளக்கங்கள் சைவ சித்தாந்தத்தில் உண்டு. ஆனால் யோகத்திற்கு இந்த விளக்கம் தாராளமாக போதுமானது. அதைவிட கூட விளக்கங்கள் நாங்கள் மேலும் மேலும் படித்து கொண்டு போகும்போது அந்த மூன்று மூச்சு காற்றுக்களை வைத்து நாங்கள் படிக்கலாம். ஆனால் கிரியா யோகத்திற்கு நான் இப்போ சொன்ன தகவல்கள் முழுமையாக காணக்கூடியது. என்றபடியால் எங்களுடைய சாதனைக்கு இந்த மூச்சு காற்றுகளை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பது முக்கியம். அதை பற்றி இன்று அந்த அன்பர் கேட்டிருந்தார். அவர் இப்போது இந்த கிரியா யோகத்துக்குள் வந்து ஒரு 6 மாதம்தான் இருக்கும். என்றபடியால் அந்த அன்பருக்கு தேவையான முறையில் அதனுடைய அடித்தள விளக்கத்தை இன்று உங்களுக்கு இந்த சத்சங்கத்தில் தந்திருக்கின்றேன். அதைவிட இன்னொரு அன்பர் அது கேள்வியாக அனுப்பவில்லை, பேச்சின் போது கேட்டார். அதையும் முதலில் இணைத்து விடுகின்றேன். அதாவது எங்களுடைய உடல், எங்களுடைய வீடு, இந்த இரண்டையும் நாங்கள் சுத்தமாக வைத்திருக்க பழக வேண்டும். அதை யோகி ராமையா அவர்கள் சொல்வார்கள், தெய்வத்தன்மைக்கு தேவை சுத்தத்தன்மை என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய உடலாக இருக்கலாம், அல்லது நீங்கள் குடியிருக்கும் வீடாக இருக்கலாம். இந்த ரெண்டிலையும் சுத்தத்தன்மை இருந்தால்தான் இறைவன் அந்த வீட்டை நோக்கியோ அல்லது அந்த உடலை நோக்கியோ வருவான், எங்களுடைய இறைவன் பாபாஜி. ஆகவே நாங்கள் இந்த சாதனையில் போகும்போது அப்படியான நிலைக்கு நாங்கள் நிச்சயமாக வருவோம், வளர்ந்து வருவோம். அது உண்மை வாசகம். ஆனால் அதை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்க வேண்டும். என்றபடியால் அதான் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் நீங்கள் குடியிருக்கும் வீட்டை, அதற்கு ரெண்டு பெயர் வீட்டுக்கு சொல்லலாம். ஒன்றை நீங்கள் வீடு என்று சொல்லுவீர்கள், இன்னொரு பெயரும் இருக்கு வீட்டுக்கு, இல்லம். ஸோ இல்லம் என்று சொல்வது உங்களுடைய வீடு, கடவுள் வந்து போகும் இடமாக இருந்தால் அது இல்லம். வீடு என்று சொன்னால் எந்த மக்களும் அதில் குடியிருக்கலாம், அதாவது அது இறைவன் இருக்கும் இடம் இல்லை என்ற மாதிரி என்று சொல்வதென்றால் சுத்தமாக இல்லை என்பதுதான் அதனுடைய கருத்து. அதனால் தான் எனக்கு அந்த பாட்டு தெரியாது, மணிவாசகருடைய பாட்டு, ஒரு வசனம் மாத்திரம் என்னுடைய மனதில் நிற்கின்றது, இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்றொரு வசனம் இருக்கின்றது. அது மணிவாசகருடைய பாட்டில் எங்கேயோ வருகின்றது, மறந்துவிட்டேன். ஆனால் அந்த வசனம் தான் இங்கே முக்கியம். இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. அப்ப அந்த இல்லங்கள் என்று அது சொல்லப்படுகிறதே தவிர வீடுகள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லப்படவில்லை. ஏனென்றால் இல்லம் என்றால் கடவுள் வாழக்கூடிய இடம், அது வீட்டை பொறுத்தவரையில். ஆதலால் தான் எங்களுக்கு இந்த சக்தி வழிபாடு வழி முக்கியமானது மாதிரி வீட்டில் இருக்கும் எங்களுடைய அன்னைமார்கள், எங்களுடைய உலகியல் வாழ்க்கையில் எங்களுடைய மனைவி என்று சொல்லலாம், எல்லாருடைய வீட்டிலும் அவர்கள்தான் இப்படியான விஷயங்களை பேணுவார்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே அது அமைந்துள்ள ஒரு விஷயம், அதை நாங்கள் சில நேரம் பெரிதுபடுத்த மாட்டோம். ஆனால் அது பெரிய விஷயங்கள் புதைந்திருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் அப்படியான இடங்களை துப்புரவாகவும் அதை அப்படி கடைப்பிடிப்பதால் தான் அந்த பாபாஜியும் எங்களுடைய இல்லத்துக்கு கூடி அவர் சூச்சி மதகத்தில் வந்து போகக்கூடிய ஒரு இல்லமாக அமைந்திருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். அது சக்திக்குரிய செயல் என்றபடியால் அவர்களை செய்வதை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி செய்யாதவர்கள் இருந்தால் அவர்களை கொன்று அந்த நிலைக்கு உங்களுடைய வீட்டை இல்லமாக மாற்ற வேண்டும். அதில் உங்களுடைய சாதனைக்கு பெரிய வெற்றி இருக்கின்றது. அது வீட்டை பொறுத்தவரையில். இனி நீங்கள் உடலை பொறுத்தவரையில் பார்த்தீர்களாக இருந்தால், உடலையும் நீங்கள் நல்ல நிலையில் பேணி பாதுகாத்து நோய்கள் இல்லாது மாமிச உணவுகள் இல்லாது நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக மரக்கறி மாத்திரம் சாப்பிடுபவர்களாக இருந்தால் உங்களுடைய உள்ளத்திற்குள்ளும் இறைவன் பூந்து கொள்வான் என்றபடியால் அதையும் சாதகர்கள் மறக்க வேண்டாம். அதுக்காக அப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையை முழுதாக மாற்ற வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த கன்செப்டையும் மறக்க வேண்டாம். ஆனால் நீங்கள் கண்ணப்ப நாயனாரை எடுத்து பார்த்தீர்கள் என இருந்தால், அவர் தன்னுடைய உள்ளத்தை உண்மை என்ற ஒரு சொரூபத்தில் நல்ல நிலையில் வைத்திருந்தபடியால் இறைவன் உட்புகுந்தான். அவர் சாப்பாட்டு விஷயத்தில் மாமிசம் சாப்பிடுபவர்களாக இருந்தாலும் அந்த மாமிசத்தையே சிவனுக்கு கொடுத்த போது சிவன் அதை விரும்பி சாப்பிட்டார் என்பது ஏதோ ஒரு கதையில் கேள்விப்பட்டிருக்கின்றேன். ரைட், அதை அவர் விரும்பியதுக்கு காரணம் என்னென்றால் அவருடைய உள்மனம் ஆத்மசுத்தியானது, அது ஞான நிலை என்றும் சொல்லலாம், எப்படியான நிலை என்றும் நீங்கள் சொல்லலாம். என்றபடியால் இந்த சுத்தம் என்பது தனியாக உலகியலை சார்ந்த சுத்தம் மாத்திரமல்ல, நீங்கள் ஆன்ம ரீதியாகவும் உங்களுடைய உண்மையான செய்கை உங்களுடைய உடல் மொழி வாய் மூலமாக நீங்கள் சொல்வது எல்லாவற்றிலும் அந்த உண்மை இருந்தால் அதுவும் அகத்தூய்மையானது. ஆகவே அகத்தூய்மையாய் உங்களுடைய உடலையும் புறத்தூய்மையாய் உங்களுடைய இல்லங்களையும் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அது பாபாஜி வசிக்கும் இடமாக இருக்கும் என்றதை சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினா விடைகளுக்கு வருகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம்.